Gita as it is, translation and commentary by His Divine Grace, A.C. Bhaktivedanta Swami Prabhupada. Chapter 17, text number 1. No, sorry, 2. 2. Shri Bhagavan Uvacha Trividha Bhavati Shraddha Dehinang Saswabhavaja Satviki Rajasi Chaiva Tamasi Cheti Tang Shrinu. The Supreme Personality of Godhead said, according to the modes of nature acquired by the embodied soul, one's faith can be of three kinds, in goodness, in passion, or in ignorance. Now hear about these. Purport. Those who know the rules and regulations of the scriptures, but out of laziness or indolence, give up following these rules and regulations, are governed by the modes of material nature. According to their previous activities, in the mode of goodness, passion or ignorance, they acquire a nature which is of a specific quality. The association of the living entity with the different modes of nature has been going on perpetually. Since the living entity is in contact with material nature, he acquires different types of mentality according to his association with the material modes. But this nature can be changed if one associates with a bona fide spiritual master and abides by his rules and the scriptures. Gradually one can change his position from ignorance to goodness or from passion to goodness. The conclusion is that blind faith in a particular mode of nature cannot help a person become elevated to the perfectional stage. One has to consider things carefully with intelligence in the association of a bona fide spiritual master. Thus one can change his position to a higher mode of nature.
Go ahead.
சாஸ்திரங்களின் சட்டத்திட்டங்களை அறிந்தும் சோம்பேறித்தனத்தினால் அந்த சட்டத்திட்டங்களை பின்பற்றாமல் இருப்பவர்கள் ஜட இயற்கையின் குணங்களால் ஆளப்படுகின்றனர். சத்வ ரஜோ அல்லது தமோகுணத்தின் அடிப்படையிலான தங்களது முந்தைய செயல்களின்படி அவர்கள் ஒரு குறிப்பிட்ட சுபாவத்தை அடைகின்றனர். இயற்கையின் பல்வேறு குணங்களுடனான ஆத்மாவின் உறவு பன்னெடுங்காலமாக இருந்து வருகின்றது. ஜட இயற்கையுடன் ஆத்மா தொடர்பு கொண்ட காலத்திலிருந்து அதன் குணங்களுடனான தனது உறவுக்கு ஏற்ப அவன் பல்வேறு விதமான மனோநிலைகளை அடைகின்றான். ஆனால் அங்கீகாரம் பெற்ற ஆன்மீக குருவுடன் தொடர்பு கொண்டு அவரது விதிகளுக்கு உட்பட்டு வாழ்ந்தால் இந்த நிலையை மாற்ற முடியும். படிப்படியாக தமோகுணத்திலிருந்து சத்துவகுணத்திற்கு அல்லது ரஜோகுணத்திலிருந்து சத்துவகுணத்திற்கு ஒருவன் தனது நிலையை மாற்றிக்கொள்ள முடியும். முடிவு என்ன எனில், இயற்கையின் ஒரு குறிப்பிட்ட குணத்தின் மீது உள்ள குருட்டு நம்பிக்கை பக்குவமான நிலைக்கு முயற்சி பெற ஒருவனுக்கு உதவாது. அங்கீகரிக்கப்பட்ட ஆன்மீக குருவின் உறவில் விஷயங்களை புத்தியுடன் அவன் கவனமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். இவ்வாறு அவன் தன்னுடைய நிலையை இயற்கையின் உயர்ந்த குணத்திற்கு மாற்றிக்கொள்ள முடியும்.
From the context in which Krishna speaks and from the purports of Srila Prabhupada in this section, it is clear that the word Shraddha used in this chapter, the subject of this chapter is Shraddha, is not merely simple faith.
Inge Krishna upayogapaduthuradhai vaithum பொருளுரையில சில பிரபுபாதர் எழுதுறதை வைத்தும் இங்கே இந்த ஸ்லோகங்கள்ல இந்த அத்தியாயத்துல ஸ்ரத்தா அப்படின்னு நம்பிக்கை அப்படின்னு சொல்லப்படக்கூடியது ஒரு எளிமையான நம்பிக்கையை சொல்வது கிடையாது.
But as Srila Prabhupada in this purport uses the word mentality.
Srila Prabhupada இங்க வந்து மனப்பான்மை அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறார்.
And in a more modern term we could say world view. Or one's whole outlook on everything governed by his basic beliefs. I was reading recently the generalization that Western society, the general outlook tends to be rational. I didn't say it, but maybe it would be more accurate to say that they aspire to be rational. I don't know what kind of rationality invented Mickey Mouse. Then the Indian outlook tends to be mystical. And the Chinese outlook tends to be pragmatic. So, I mean, there are definitely different lenses through which people judge everything around them. Different perspectives, drishtikon
in Hindi.
Just like, for instance, Marxism was a prominent theory of the 20th century. And Marxist interpretation of history and everything, and sociology, everything, was one of class struggle. Similarly, a feminist ideology, which is very prominent in the world at the present time, interprets all of human history, or what they consider to be human history, according to their own theories. In terms of male exploitation of females, many Christians, they see the world through the eyes that the world is a battleground between the forces of Satan and godliness. With Satan appearing to have the upper hand. But don't worry, because soon Jesus is coming. You've all heard that, right? Jesus is coming. And he'll kick all those damn Hindus into hell where they deserve to stay forever. I guess they'll go too. And they really believe it. That's why many Christians say, well, we don't have to worry about the ecological destruction of the earth, because anyway, Jesus is coming soon and the world's going to end. So what does it matter if we mess up the whole earth? So what we believe very much influences everything we do, our goals in life, how we deal with others, how we view others.
நம்ம எதை நம்புறோமோ அதை பொறுத்து நம்மளுடைய வாழ்க்கை மொத்தமே அமையுது. நம்ம என்ன செய்யறோம், நம்ம எப்படி மத்தவங்க பழகுறோம், அது எல்லாமே நம்மளுடைய நம்பிக்கை அடிப்படையை வைத்து அமையுது.
Certain people say, well, all this business of belief, it's all nonsense anyway.
சில மக்கள் நினைக்கிறாங்க இந்த மாதிரி நம்பிக்கையை வச்சு நம்ம வந்து தொழில் பண்றது, நம்பிக்கையை வச்சு வேலை செய்யறது அப்படிங்கிறது அபத்தமான ஒன்று நினைக்கிறாங்க.
We should just be scientific and rational.
நாம வந்து விஞ்ஞானபூர்வமாகவும் அறிவுபூர்வமாகவும் செயல்படணும்னு நினைக்கிறாங்க.
But that outlook is also based on the belief.
ஆனா அந்த எண்ணம் கூட பார்த்தோம்னா அதுவும் ஒரு வகையான நம்பிக்கையில இருந்து பிறந்ததுதான்.
That everything can be explained in scientific and so-called rational terms.
அவங்க பொறுத்தவரைக்கும் இது எல்லாத்தையுமே வந்து விஞ்ஞானபூர்வமாக அல்லது பேரளவிலான அறிவுபூர்வமாக விளக்கிடலாம் அப்படினு அவங்க நினைக்கிறாங்க.
On the belief, which doesn't seem to have much evidence to support it, that man is a rational animal.
அவங்க வந்து மனிதன் அறிவுபூர்வமான மிருகம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை வச்சு அவங்க செயல்படுறாங்க. அதுக்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்லைன்னா கூட.
And the belief that what they have is not a belief, it's just intelligence.
அது மட்டும் இல்லாம அவங்க என்ன நம்புறாங்க அப்படினா தாங்க என்ன நம்புறோமோ அது நம்பிக்கை இல்ல, இது விஞ்ஞானம் அப்படினு அவங்க நம்பிட்டு இருக்காங்க.
So generally whatever beliefs people have, they try to bring others to that same kind of belief.
பொதுவா ஒருத்தர் கிட்ட என்ன மாதிரியான நம்பிக்கை இருக்கோ அந்த நம்பிக்கையை நோக்கி மற்றவங்களையும் கூட்டிட்டு வரணும்னு சொல்லி அவங்க நம்புறாங்க, கூட்டிட்டு வரணும் முயற்சி பண்றாங்க.
Otherwise they have the attitude live and let live.
இல்ல அப்படினா ஒரு சிலருடைய நம்பிக்கை என்னன்னா நம்ம வாழ்வும் மற்றவங்களையும் அவங்களுடைய போக்குல வாழ விடலாம் அப்படினு.
Let everyone all live together and peacefully and it doesn't matter what you believe.
நம்ம எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து அமைதியா வாழலாம். நீ ஒருத்தர் எந்த விஷயத்தை நம்புறார் அப்படிங்கறது ஒரு பொருட்டல்ல.
Which might be a nice idea.
அது கேக்குறது நல்லபடியா நல்லதா நினைக்கிறேன்.
But it doesn't work when someone else believes that we have to convert you by any means whatsoever.
ஆனா அது எப்ப ஒழுங்கா வேலை செய்ய மாட்டேங்குது அப்படின்னா வேற ஒருத்தவங்க என்ன ஒரு நம்பிக்கை வச்சிருக்காங்கன்னா நான் வந்து எப்படியாவது இன்னொருத்தனா என்னுடைய நம்பிக்கைக்கு மாத்திடணும் அப்படிங்கிறது.
If we say that let everyone practice their own belief without any interference by anyone else, without interfering with each other.
நம்ம ஒருத்தருடைய நம்பிக்கையில நம்ம குறுக்க போறானா அவருடைய நம்பிக்கை அவங்க பாட்டு பின்பற்றணும் அப்படின்னு சொல்லி அவங்க சுதந்திரமா விடுறோம் அப்படிங்கறத எடுத்துட்டோம்னா.
Well, someone else will say, well, our belief is to interfere with you.
அப்போ இன்னொருத்தர் சொல்றாங்க எங்களுடைய நம்பிக்கை என்ன அப்படின்னா உங்களுடைய நம்பிக்கையில குறுக்க போறதுதான் எங்களுடைய நம்பிக்கைமா.
We have one hand here, a book. So you either accept this book or you accept in the other hand is a gun and you get shot in the head. So what do you want to choose?
அவங்க சொல்லுவாங்க ஒரு கையில புத்தகத்தை வச்சிருப்பாங்க, ஒரு கையில புத்தகத்தை வச்சுட்டு நீ புத்தகத்தை எடுக்கலாம் எடுக்கலாம், இல்ல ரெண்டாவது கையில துப்பாக்கி இருக்கும், புத்தகத்தை நீ எடுக்கலாம் அப்படின்னா துப்பாக்கி வச்சு சுட்டுருவாங்க.
So it doesn't leave much room for live and let live.
So அந்த மாதிரி நம்பிக்கையில அவங்க இருக்கும்போது அப்ப வந்து எல்லாரும் வாழ்றது வாழ்ந்து வாழ விடு அப்படிங்கிறதுக்கு வழி அமைக்கிறது இல்ல.
Or interfaith dialogue.
இத பல்வேறு நம்பிக்கைக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஒரு உரையாடல் அப்படின்னு வச்சு.
So this topic of belief is discussed in some detail here in Bhagavad Gita.
இந்த மாதிரியான நம்பிக்கையினுடைய கருத்தானது பகவத் கீதையிலே கொஞ்சம் விவரமாகவே விளக்கப்பட்டிருக்கு.
Why people have such strong beliefs is described by Krishna in Bhagavad Gita.
ஏன் மக்கள் கிட்ட அந்த மாதிரியான ஒரு பலமான நம்பிக்கை இருக்கு அப்படிங்கறதை கிருஷ்ணன் இங்க பகவத் கீதையிலே விளக்குறார்.
In relation to belief in demigods.
Adha avar devargal mele makkal vechirukkuri nambike adipadi avithulakkar.
Yo yo yang yang tanung bhakta shraddhaya chitam icchati tasya tasya chalang shraddham tameva vididhamyaham. Krishna says whichever demigod anyone desires to have faith in, then I make the faith of that person very strong.
Krishna solrar yaar yaar orthar edhaalo or kurippitta devar mele nambike vekkanum aasa padraangalo appadi aasa padravanga kitta andha nambik avanga appadi aasa padravangalude manadhila andha nambike naane valuvudha aagiren.
So also in Gita we have Krishna similarly stating how he affects the psychological disposition. Sarvasya chaham hridi sannivishto matah smriti jnanam apohanancha. Krishna says, I am situated in everyone's heart, and from me comes a knowledge, remembrance and forgetfulness. Because we, a human being cannot live in a state of perpetual mental flux. Well, in one sense he does, but perpetual conceptual flux. Let's change it to that. I don't know how I can say it in Tamil, but good luck. So, I wouldn't have a clue how to say it in Hindi or Bengali. Siddhantic parinam sadaiva siddhantic parinamic avasta, I guess. Would anyone understand what you're talking about? In English, if you say it, people can understand. You can't live in a state of perpetual conceptual flux. It means you can't live without having some idea of how this world runs on. Even if that idea is wrong. For instance, I just saw on the Sri Internet Shastra that 10% of, estimated that 10% of the people, I can't remember whether it was in America or the world, believe that the world will end on the 21st of December 2012, which means there's not much time left. What day is it? Today is the 20th of December, and tomorrow it's all finished. So if you like Sarkar Pongal, you better eat as much as you can today. Of course, anyone who's like myself, almost 56 years old and has been tuned into the news for most of those years, knows that it's been quite a few times that the end of the world has been coming in the last 55 years or so. And if you ever thought that such predictions might be true, well, you kind of lose faith in them. Oh, many people, like that. They think that, well, people don't believe the same thing as me because they're influenced by Satan, they're evil. If you think, well, I'm right, what I believe in is right, if people don't believe in what I believe in, then they must be evil. They must be influenced by some evil force. Which is a very simplistic and self-righteous outlook. But it helps people to go along from day to day.
ஆனா இத்தகைய எண்ணமானது ஒருத்தவங்கள ஒரு நாளுக்கு ஒரு நாள் அவங்களுடைய வாழ்க்கை அன்றாட வாழ்க்கைக்கு அவங்க கழிக்கிறதுக்கு உதவுது.
Otherwise, if you wake up in the morning and before you get up and start brushing your teeth, you start thinking, well, do I really exist or not?
இல்லை அப்படின்னா நீங்க காலையில எழுந்திருக்கிறீங்கன்னு சொன்னேன், காலையில எழுந்திரிச்சு பல்லு விளக்கிறதுக்கு முன்னாடி நீங்க யோசிக்க ஆரம்பிக்கிறீங்க, நான் உண்மையிலேயே வாழ்றேனா இல்லையா?
And such questions, you just can't really get on with life in a very practical kind of way. And although such philosophizing might be intellectually attractive, it doesn't help to get the idlis on the plate in the morning.
இது மாதிரி தத்துவபூர்வமா கேள்வி கேட்கறது அப்படிங்கிறது கொஞ்சம் நமக்கு புத்திபூர்வமா நமக்கு திருப்தி கொடுக்கற மாதிரி இருக்கலாம், ஆனா காலையில தட்டுல நமக்கு இட்லி வர்றதுக்கு அது உதவாது.
You have to do some work.
நாம அதுக்கு சில வேலைகளை செய்தாக வேண்டும்.
As Krishna states in Bhagavad Gita.
அது கிருஷ்ணர் பகவத் கீதையில சொல்றார்.
Sharira yatra pi cha tena prasiddhyada karmanaha. You can't even maintain the body without doing some kind of work. So if you get a job, you're supposed to hammer nails into some wood, for instance. And the boss tells you, okay, hammer these nails. You can't say, well, what do you mean by a nail? Are you sure that really exists or is not just an illusion? You can't live life like that. You have to have some way of thinking. So mostly people have a very simplistic worldview.
பொதுவா மக்களுடைய எண்ணம் எப்படி இருக்குன்னா ரொம்ப எளிமையான எண்ணங்கள் தான் இருக்கு.
Such as there's true believers and everyone else is influenced by Satan.
அவங்க வந்து நான் என்ன நினைக்கிறேனோ அதுதான் உண்மையான நம்பிக்கை கிட்ட தான் இருக்கு, மத்தவங்க எல்லாரும் சாத்தானால ஆட்கொள்ளப்பட்டிருக்காங்க நம்புறாங்க.
Or many people they try not to think about all these things at all.
இல்ல நிறைய மக்கள் வந்து இத பத்தி எல்லாம் யோசிக்கிறதுக்கே வந்து அவங்க யோசிக்கிறதே கிடையாது.
And if you ask them to say, don't bother me with all of that. We just, you know, I go to work, I bring some money, I come home, I watch TV, and what else is there? Here in Bhagavad Gita, Krishna offers, if you want to take a philosophical analysis, you can say it's certainly more sophisticated than these simplistic ideas that there's everyone's either right or they're wrong, that either you're a Christian or you're an unbeliever. It's much more nuanced and subtle.
நீங்க இங்க கிருஷ்ணர் கீதையில இந்த இடத்துல சொல்லக்கூடிய நம்பிக்கையை நம்ம அலசி பார்த்தோம் அப்படின்னா, அப்ப நம்ம உணரலாம் இங்க கிருஷ்ணர் சொல்லக்கூடியது ரொம்ப சூக்ஷ்மமானதாகவும் ஆழமானதாகவும் இருக்கு. வெளியில மத்தவங்க வந்து சும்மா எளிமையா நீ வந்து கிறிஸ்தவோட நம்போ இல்லைன்னா நீ நம்பாதவா அப்படிங்கிற மாதிரி சொல்றதை காட்டிலும் இது வந்து ரொம்ப ஆழமானதா இருக்கிறத உண்ண முடியும்.
The people have different outlooks according to the influence of the modes of nature.
மக்கள் ஒவ்வொருத்தருக்கும் பலதரப்பட்ட எண்ணங்கள் இருக்கிறதுக்கு காரணம் ஒவ்வொருத்தரும்
So that, for instance, people who are mostly influenced by sattva guna, they do not like to harm animals. Whereas people in tamaguna, either they're not bothered at all by harming animals.
அதே சமயத்துல யாரும் தம குணத்துல இருக்காங்களோ அவங்க வந்து மிருகத்துக்கு தொந்தரவு கொடுக்கறதுல அவங்க வருத்தப்பட மாட்டாங்க.
Or they actually think it's quite fun to do so.
இல்ல சில பேர் வந்து என்னன்னா இது மிருகங்களுக்கு தொந்தரவு கொடுக்கிறது நமக்கு நல்லது அத சந்தோஷமா எடுத்துப்பாங்க.
What does it matter? They're just animals.
அது மிருகம் தானே நம்ம சாப்பிட என்ன இருக்கு.
So these are different outlooks under the different modes of nature. Krishna talks about different kinds of belief. Under the modes of nature. But he exhorts Arjuna to come to the platform beyond the modes of material nature. Beyond belief, to understand what is the actual nature of reality. Generally people think that, well, religion is just some faith, that's all. Science tells us what's actually true. But religion is a faith. Whenever Srila Prabhupada was asked, that's the standard question you ask a religious person, what do you believe? Whenever Prabhupada was asked that, he would say, it is not a matter of belief, it is a fact, it is a science. And Srila Prabhupada would proceed to explain that there is a living force by which we call the body alive.
Srila Prabhupada தொடர்ந்து விளக்கம் கொடுப்பார் இந்த உடலுக்குள்ளார ஒரு உயிர் சக்தி இருக்கு அந்த உயிர் சக்தி இருக்கிறதுனால தான் உடலானது உயிரோடு இருக்குன்னு நம்ம சொல்றோம்
That what we call a living body is only living because of the presence of the soul.
உயிரோடு இருக்கக்கூடிய உடல் நாம எதை சொல்றோமோ அந்த உடலானது உயிரோடு இருக்கிறதுக்கு காரணம் உள்ள ஆத்மா இருக்கிறது தான் விளக்குவார்
And that we cannot deny that we are all controlled. There are so many factors which we have no choice about whatsoever. The kind of body that we have, you can modify it to some extent, but not wholesale. The fact that we are forced to suffer old age, disease, and death. We cannot control the weather. The United States of America for the last few years has been suffering all kinds of storms, hurricanes, tornadoes, and it's just getting worse, more and more and worse and worse and worse. For all their science and technology, they cannot control nature. So Srila Prabhupada would point out that we are controlled. Therefore we should understand there is a controller. That controller is God. We should try to understand who God is. Different religions talk about God, but they have no factual information about Him. But in Krishna consciousness, we have so much information about Him and about how our relationship with Him and about how to re-establish our relationship with Him.
கடவுளுக்கும் நமக்கும் உள்ள உறவு என்ன அப்படிங்கறத பற்றி நிறைய தகவல் இருக்கு. அந்த உறவை எப்படி நிலைநாட்டுறது அப்படிங்கறத பற்றி நம்ம நிறைய சொல்லி தர முடியும்.
So Srila Prabhupada presented Krishna consciousness in a very scientific and rational way, especially in the Western world where people pride themselves or they're in the illusion that they have a scientific and rational outlook.
அதனால ஸ்ரீல பிரபுபாத் பார்த்த அப்படின்னா அவர் கிருஷ்ண உணர்வை மிகவும் விஞ்ஞானபூர்வமாகவும் அறிவுபூர்வமானதாகவும் மக்கள்கிட்ட எடுத்துரைப்பார். அதுவும் குறிப்பா மேற்கத்திய நாடுகள் அங்க இருக்கக்கூடியவர்கள் தங்களை வந்து விஞ்ஞானபூர்வமானவர்கள் அறிவுபூர்வமாக நினைச்சிருக்கிற காரணத்தால அந்த ரீதியிலே அவர் எடுத்துரைப்பார்.
And no one could defeat Prabhupada.
யாராலையும் பிரபுபாதை தோற்கடிக்க முடியல.
In India, Srila Prabhupada, he preached more on a shastric basis.
இந்தியால வரும்போது ஸ்ரீல பிரபுபாதர் அதிகமா சாஸ்திரத்தை அடிப்படையாக வைத்து பிரச்சாரம் பண்ணார்.
That if we have to accept shastra.
நாம சாஸ்திரத்தை ஏற்க வேண்டும் என்று பிரச்சாரம் பண்ணார்.
And the conclusion of shastra is that we have to surrender to Krishna because he is the supreme personality of Godhead.
சாஸ்திரங்களுடைய முடிவு என்ன அப்படின்னா நாம கிருஷ்ணர் கிட்ட சரணடையணும். ஏன்னா கிருஷ்ணர் தான் புருஷோத்தமரான முதல் கடவுள்.
So Srila Prabhupada was very convincing.
ஸ்ரீல பிரபுபாதர் மாதிரி ரொம்ப உறுதியோட செயல்பட்டார்.
As an acharya, he presented knowledge of the absolute truth in a manner that others could not refute it.
ஒரு ஆச்சாரியர் அப்படிங்கிற ஸ்தானத்துல இருந்து பிரபுபாதர் பரம உண்மையினுடைய நிலைகளை மற்றவர்களால் தோற்கடிக்க முடியாதபடி அவர் எடுத்துரைத்தார்.
So why didn't people accept it? Because some people accepted it, but many more didn't. If Srila Prabhupada's presentation was scientific and rational to people who believe in science and rationality, then why didn't they accept it?
யாரெல்லாம் வந்து விஞ்ஞானத்து மேலேயும் அறிவுபூர்வமா செயல்படுறதுலயும் ஆர்வமுடையவர்களா இருக்காங்களோ அவங்க ஸ்ரீல பிரபுபாதருடைய அவர் எடுத்துரைத்தது விஞ்ஞானபூர்வமா இருந்த பட்சத்தை அதை ஏன் எடுத்துக்க கூடாது?
And using shastric evidence among Hindus who were supposed to believe in shastra, Srila Prabhupada established that we should all surrender to Krishna.
அதே சமயத்துல இங்க பார்த்தோம் அப்படின்னா இந்துக்கள் யார் வந்து சாஸ்திரத்து மேல நம்பிக்கை வச்சிருக்காங்களோ அவங்க கிட்ட பிரபுபாதர் சாஸ்திரத்தின் அடிப்படையில பிரச்சாரம் பண்ணார். அவங்க அதை வச்சு கிருஷ்ணருக்கு சரணடைய எடுத்துக்கலாம்.
So why didn't everyone just accept what Prabhupada said?
அப்படி இருக்கிற பட்சத்துல ஏன் எல்லாரும் பிரபுபாதர் சொன்னதை எடுத்துக்கொள்ளவில்லை?
Because they didn't want to.
ஏன்னா அவங்க ஏற்றுக்கொண்டது விரும்பல.
They're attached to their way of thinking.
அவங்க எப்படி நினைக்கிறாங்களோ அதுல அவங்க வந்து பற்றுதலோட இருக்காங்க.
They're not looking, they came in contact with Prabhupada, but they're not looking for the truth.
அவங்க பிரபுபாதரோட தொடர்பு வந்தாங்க ஆனா அவங்க உண்மையை தேடி வரவில்லை.
மனுஷானாம் சஹஸ்ரேஷு கஷ்சித் யதிதி சித்தயே. Out of thousands of people, someone is actually interested in understanding the truth.
ஆயிரம் ஆயிரம் மனிதர்கள்ல யாராவது ஒருத்தர் தான் உண்மை என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுல ஆர்வமுடையவர்களா இருக்காங்க?
Not many. People, they prefer just to remain in their own little boxed in way of understanding.
அவங்க ஒரு தன்னுடைய அறிவு அப்படினு ஒரு பொட்டியை வச்சிட்டு அந்த பொட்டிக்குள்ளாரே இருக்கணும்னு ஆசை
பண்றாங்க. So that even if you demonstrate in all ways that what people think is right is wrong, still they generally prefer to think in the same way.
அதனால தான் நீ என்ன நினைக்கிறியோ அது தப்பு அப்படிங்கறத நாம எடுத்துரைத்து விளக்கமா எடுத்து சொன்னா கூட அவங்க தான் என்ன நினைக்கிறனோ அதை கைவிடுறதுக்கு மனசு வரது இல்ல.
For instance, the late and not lamented by us at least, so-called Satya Sai Baba, there was for years there were exposés on him.
உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்ப மரணம் அடைஞ்சு போயிட்ட அந்த அவருடைய மரணத்துக்காக நம்ம வருத்தப்பட கிடையாது. அத்தகைய இப்ப மரணம் அடைஞ்சு போன அந்த சத்ய சாய் பாபா அவருடைய அவரை வந்து அவருடைய செயல்களை வந்து பல நேரங்கள்ல அவருடைய தகாத செயல்கள் வெளியே வந்து மக்கள் மத்தியில கொடுக்கப்பட்டது சொல்லப்பட்டது.
That his so-called mystical feats, for instance materialization of watches from from the air. It was simply some tricks, magic tricks. That in the folds of, it was captured on video, that in the folds of his cloth he had some watch, and that like this he would, it looked that he was just getting it out of air, but actually it came from inside his shirt pocket. And worse still, evidence came out that he was a pedophile. He sexually abused young boys. I saw a documentary on this. This is when Satya Sai Baba had not at that time gone to Yamaloka. In which there was an American devotee, if you want to call it that, of Sai Baba. And he was interviewed, and he was actually a multi-millionaire, and he was like a major donor to Sai Baba's projects. So, at least in business, he was a very intelligent person. But he was asked that, you know, there's all this evidence that these so-called mystic powers, it's all just some magic tricks, that he's of the very worst character. Why do you still accept him? And he said, well, I don't care what anyone says. As far as I'm concerned, he's gone. No intelligent answer. Just absolute blind faith. Yeah. So people believe what they want to believe. And that's there in all spheres. For instance, some people even today in the Catholic Church, they believe that whatever the Pope says must be right. Whereas other Christians, they believe that the Pope is a representative of Satan. Many, you know that? Many Christians. Protestant, the whole Protestant faith began on the conviction that the Pope is a representative of Satan. So they have blind faith either that the Pope is against, he's a representative of Jesus or a representative of Satan. If the representative of Satan means, first of all, they have blind faith that there is such an entity as Satan.
சிலர் வந்து சாதாருடைய பிரதிநிதின்னு குறிப்பிட்டு நம்பிக்கையோட இருக்காங்க, நம்பிக்கையோட இருக்கிறவங்க அவங்க ஏற்கனவே அவங்க கிட்ட இன்னொரு குருட்டு நம்பிக்கை என்ன இருக்கு அப்படின்னா சாத்தான்னு ஒண்ணு இருக்குங்கிற நம்பிக்கை.
Similarly, in and around our ISKCON, there are some devotees who think that the GBC, the leaders of our society, they're all simply exploitive and materially motivated.
அதே மாதிரி நம்மளுடைய ISKCON சமுதாயத்துல கூட பார்த்தோம் அப்படின்னா ஒரு சிலர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா நம்மளுடைய குழு ISKCON இருக்கக்கூடிய GBC தலைவர்கள் இவங்க எல்லாம் வந்து ஏதாவது ஒரு பௌதிக விஷயத்துல
And others think they just can't listen to any criticism of them whatsoever. So both outlooks are very rigid and unthinking. Now, if we are stuck in a, if we have this kind of strong faith, which we just don't want it to be shaken in any way, then that will influence our whole way of thinking.
Nama indha mari yaar sonna kekka mattom abingra oru balamana oru edhaadhu oru vishayathula nambikitte irundhom appadina appa nammudaiya motta ennathiyume adu maatrakoodiyadha irukku.
So that we simply we like to believe some things.
நாம எல்லாருமே ஏதாவது சில விஷயங்களை நம்புறதுல ஆர்வம் உடையவங்களா இருக்கோம்.
We consider to be facts the things that we like to believe in.
நாம எதெல்லாம் நம்புறதுக்கு தயாரா இருக்கோமோ அது வந்து உண்மை அப்படி நம்ம நம்பிட்டு இருக்கோம்.
And we reject as an impossibility things which we do not like to believe in.
நாம எந்த விஷயங்களை நம்புறதுக்கு தயாரா இல்லையோ அந்த விஷயங்கள் சாத்தியம் அப்படிங்கறத நாம நிராகரிச்சறோம்.
For instance, there are certain theories in science which scientists call scientific.
உதாரணத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா விஞ்ஞானத்துல சில கொள்கைகள் இருக்கு அதை வந்து விஞ்ஞானிகள் விஞ்ஞானபூர்வமானதுன்னு நம்பிட்டு இருக்காங்க.
For instance, that life originated or came into being by chance. The whole universe came into chance, and then after that, living beings came into being by chance.
உதாரணத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா விஞ்ஞானி ஒரு விஷயத்தை நம்பிட்டு இருக்காங்க அதாவது இந்த மொத்த உலகமே ஏதோ தானா தோன்றினது அப்படி தானா தோன்றினதுல இந்த உயிர்வாளிகளும் ஏதோ தானா தோன்றினார்கள் அப்படின்னு.
And to believe this is called science.
இதெல்லாம் நம்பிக்கை வைக்கிறது வந்து விஞ்ஞானம்னு சொல்றாங்க.
And it's presented that science is something that we've actually ascertained by neutral observation.
ஆனா அவங்க அதை எப்படி வெளியே எப்படி எடுத்து சொல்றாங்க அப்படின்னா இதெல்லாம் நாங்க வந்து ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி நிரூபணம் செய்யப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க.
Although there is absolutely no actual evidence that the whole universe came into being by chance.
ஆனா இந்த மொத்த உலகமும் தானா தோன்றது அப்படிங்கிறதுக்கு கொஞ்சம் கூட எந்த ஒரு நிரூபணமும் கிடையாது ஆராய்ச்சியும் கிடையாது.
Nor is there any actual evidence that life came into being by chance.
இல்ல உயிரானது தானா தோன்றது அப்படிங்கிறதுக்கு கூட எந்த ஒரு ஆதாரமும்.
Oh, I forgot. Not only did life come into being by chance, but it evolved from simple organisms to the present complex organisms that we see today, and even the ones we don't see, like microbes, which are also complex.
அது மட்டும் இல்லாம இப்ப சிக்கலான மூலக்கூறுகளை கொண்டிருக்கிறதெல்லாம் எளிமையான மூலக்கூறுகள் வந்து உருவானதா சொல்றாங்க. இது நம்ம சின்ன மைக்ரோப்ஸ் எடுத்துட்டா கூட அதுவும் சிக்கலான மூலக்கூறுகளை கொண்டிருக்கு. ஆனா இவங்க என்ன நம்புறாங்க அப்படின்னா எளிமையான மூலக்கூறுகள் ஆரம்பத்துல இருந்ததாகவும் இப்ப நம்ம பார்க்கக்கூடிய சிக்கலான மூலக்கூறுகள் காலப்போக்கில் வந்ததாகவும் நம்புறாங்க.
So whatever appears to whatever apparent evidence is there to support these theories are eagerly accepted as being scientific discoveries.
இந்த கொள்கையை நிரூபிக்கிறதுக்கு அல்லது இதில் சார்ந்து ஏதாவது எங்கேயாவது தென்பட்டது அப்படின்னா உடனே அதை வந்து விஞ்ஞானபூர்வமான உண்மை அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறதுக்கு மக்கள் தயாரா இருக்காங்க.
And whatever contradicts such theories, even though it's evidence, it's not accepted as evidence.
அப்படி அவங்க ஆராய்ச்சி பண்ணும்போது ஏதாவது சில கருத்துகள் அவங்களுடைய கொள்கைக்கு முரணானதா வரும்போது அது விஞ்ஞானபூர்வமா ஆராய்ச்சியா இருந்தா கூட அதை அவங்க ஏத்துக்கிறதுக்கு தயாரா இல்ல.
The faults are found. They make so many faults in the methodology of the investigation.
அவங்க வந்து அவங்க ஏதாவது தப்பு கண்டு அவங்களுடைய கொள்கையில ஏதாவது தப்பு கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா நீங்க கண்டுபிடிச்சது தப்புன்னு சொல்லி மாத்தி விட்டுருவாங்க.
Or they just ignore it.
இல்ல அதை வந்து அப்படியே புறக்கணிச்சிருவாங்க. தப்பு கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா அதை கண்டுக்காம விட்டுருவாங்க.
Because scientists are also human beings.
ஏன்னா விஞ்ஞானிகளும் மனிதர்கள் தான்.
And they also have ways of they also tend to see things in rigid terms. They have belief systems.
ஏனா அவங்களும் விஷயங்களை ஒரு ஏதாவது ஒரு நம்பிக்கை அடிப்படையா வச்சு தான் பார்க்கிறது. அப்படி தான் அவங்களும் பயிற்சி பெற்றிருக்காங்க.
They've already considered that, well, to have this kind of outlook is scientific.
அவங்க ஏற்கனவே என்ன ஒரு நம்பிக்கை வச்சிருக்காங்க, இந்த மாதிரி நம்பறது வந்து விஞ்ஞானம் நம்பிட்டிருக்காங்க.
And we want to be scientific.
நாம வந்து விஞ்ஞானத்துக்கு அதை நினைக்கிறோம்.
So that anything that seems to contradict that can't be scientific.
அப்படி ஏதாவது விஷயங்கள் அவங்களுடைய கருத்துக்கு முரண்பட்டதா ஏதாவது வந்துச்சு அப்படினா அது விஞ்ஞானம் இல்லைன்னு நினைக்கிறோம்.
Although actually all the only great advances in science have only come because people stopped or they thought in a way outside the box in contradiction to the accepted paradigms at the time.
ஆனா உண்மையில பாத்தீங்க அப்படின்னா இந்த விஞ்ஞான கண்டுபிடிப்புகள் எல்லாமே எப்படி உருவெடுத்தது அப்படின்னா எந்த காலகட்டத்துல மக்கள் எப்படி யோசிச்சுட்டு இருந்தாங்களோ அதுக்கு வித்தியாசமா யோசிக்க ஆரம்பிச்சப்பதான் இந்த விஞ்ஞான கண்டுபிடிப்புகளா உருவானது. ஆனா இப்போ வித்தியாசமா யோசிக்கிறதுக்கு மக்கள் தயாரா இல்ல.
So we tend to accept information and ideas that bolsters our belief system.
இப்படி நம்மளுடைய நம்பிக்கை எதை நம்மளுடைய நம்பிக்கை எதுல இருக்கோ அதை தூண்டக்கூடிய அதுக்கு எதெல்லாம் உதவக்கூடியதா இருக்கோ அந்த விஷயங்களை நம்ம ஏற்றுக்கிறதுக்கு தயாரா இருக்கோம்.
And we reject that which doesn't.
நம்மளுடைய நம்பிக்கைக்கு ஒத்துவராத விஷயங்களை நம்ம புறக்கணிச்சிரோம்.
And we accept or we like to accept interpretations that we favor.
இல்ல நமக்கு உதவக்கூடிய நம்மளுடைய நம்பிக்கைக்கு ஒத்து வரக்கூடிய விளக்கங்களை ஏற்றுக்கொள்றது நம்ம தயாரா.
Even you see a court judge is supposed to be neutral.
நம்ம சொல்றோம் கோர்ட்டினுடைய நீதிமன்றத்தினுடைய நீதிபதி அவர் வந்து சம நிலையில இருக்கணும் அப்படின்னு.
But he has to give judgment according to the law.
ஆனா அவர் கூட பார்த்தோம்னா சட்டத்தின்படி அவர் வந்து தீர்ப்பு கொடுத்தாரு.
And the law is framed according to the belief systems of the people who make the law.
And the சட்டமானது யார் சட்டத்தை ஏற்றாங்களோ அவங்க என்ன மாதிரி நம்பிக்கை வச்சிருக்காங்களோ அந்த நம்பிக்கை அடிப்படையில் வச்சு தான் ஏற்றப்பட்டிருக்கு.
For instance, at least probably quite some time into the 20th century in Britain homosexual activity was illegal.
உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா இந்த 20th நூற்றாண்டினுடைய பெரும்பாலான காலகட்டத்திற்கு இங்கிலாந்துல ஓரின சேர்க்கையினுடைய சேர்க்கை அப்படிங்கிறது சட்டத்திற்கு விரோதமானதாக கருதப்பட்டது.
And one prominent intellectual called Oscar Wilde, he was imprisoned for homosexual activity. Well, it would have been around the turn of the end of the 19th century.
அங்கே இருந்த ஒரு புத்திசாலி நபர் ஒருத்தர் அவர் எல்லாருக்கும் பரவல அறியப்பட்டிருந்த ஒருத்தர் அவர் ஓரின சேர்க்கையில ஈடுபட்ட காரணத்தினால 19th நூற்றாண்டினுடைய இறுதியில சிறைக்கு அழைத்து செல்லப்பட்டார்.
So the law is there. The judge examines all the evidence and then okay, guilty, he has to go to prison.
அப்படி சட்டம் இருக்கு. அந்த சட்டத்தின்படி அவர் சட்டத்துல என்ன இருக்கு அப்படிங்கறத அவர் பாக்குறார். சட்டத்தின்படி அவர் குற்றவாளி குற்றம் செஞ்சிருந்தார் அப்படின்னா அவர் வந்து சிறைச்சாலைக்கு அவர் நீதிபதி.
But nowadays in the same Britain, if you criticize homosexuality, you can be imprisoned.
ஆனா இப்ப பாத்தீங்க அப்படின்னா அதே இங்கிலாந்துல நீங்க வந்து ஒரு நிச்சயத்தை பத்தி தப்பா சொன்னீங்க அப்படின்னா அப்ப உங்களுக்கு சிறைச்சாலைக்கு அமைச்சிருவாங்க.
So the judge is supposed to be neutral, but he has to rule according to the laws which are made according to the belief systems of the lawmakers.
நீதிபதி அப்படிங்கிறவர் நடுநிலையில இருக்கணும்னு சொல்லப்படுது. ஆனா அவர் நடுநிலையில எப்படி அவரால் செயல்பட முடியும் அப்படின்னா, அவர் சட்டத்தின் அடிப்படையில செயல்படணும். அந்த சட்டமானது மக்கள் எதை நம்புறாங்களோ அதன் அடிப்படையில உருவாக்கப்பட்டிருக்கு.
And the judge is also influenced by the general ethos of the society all around him.
அது மட்டும் இல்லாம அந்த நீதிபதி கூட பார்த்தோம் அப்படின்னா, அவரை சுற்றி இருக்கக்கூடிய மக்கள் எதை நம்புறாங்களோ அதன் அடிப்படையில
And actually, everything in human society, as Krishna states in this section of Bhagavad Gita, is based on faith. Because there is truth, and there's everything else. And to believe in something which is incorrect is faith.
எது சரியானது இல்லையோ அந்த விஷயங்களை நம்புறது அப்படிங்கிறது நம்பிக்கைன்னு சொல்லப்படும்.
Or to put it another way, it's cheating.
இல்ல இன்னொரு விதத்துல சொல்லணும் அப்படின்னா அது வந்து ஏமாற்றுறதுன்னு சொல்லலாம்.
We cheat ourselves and then we cheat others also.
நம்ம நம்மளே ஏமாற்றிக்கொள்றோம், மற்றவர்களே ஏமாற்றுகிறோம்.
By giving false ideas.
தவறான கருத்துக்களை பரப்பிவிட்டு நம்ம மற்றவர்களையும் ஏமாற்றுகிறோம்.
I mean, actually, there should be cheating cases made against. Probably this someone tried to make some cheating case against Satya Sai Baba, but his political clout was too strong, I would guess. Possibly I could make a cheating case against the government of Britain for having educated me that the cell in the human body is a very simple organism, and very soon we'll be able to reproduce it in the laboratories.
நான் இங்கிலாந்துல படிக்கும் போது எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க, செல் அப்படிங்கிறது ரொம்ப எளிமையான ஒரு செல் வந்து ரொம்ப எளிமையானது. இதை நம்ம கூடிய விரைவிலேயே நம்மளுடைய வேதியியல் கூடத்துல உற்பத்தி பண்ணிடலாம் அப்படின்னு எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. அப்படி எனக்கு சொல்லிக் கொடுத்து என்னை ஏமாத்துற காரணத்துக்காக நான் வந்து அவங்க அந்த அரசாங்கத்து மேல ஏமாற்றினார்கள் சொல்லி வழக்கு தொடுக்கலாம்.
Which at the time scientists knew was not, at the time I was taught that in the standard biology textbook, scientists themselves knew that this was not true. But it takes time to rewrite the textbooks. And to re-educate the teachers. And in the meantime, they have to teach us science. Even if it's completely bogus. So maybe I could make a case. There could be millions of cheating cases.
இது மாதிரி லட்சக்கணக்கா நம்ம வந்து ஏமாற்றறாங்க அப்படினு சொல்லி வழக்கு தொடுக்க முடியும்.
Because cheating is one of the ingrained propensities of conditioned souls.
ஏனா ஏமாற்றுதல் அப்படிங்கிறது கட்டுண்ட ஆத்மாவுல உள்ள புகுந்து இருக்கக்கூடிய ஒரு வகையான தன்மை.
பிரம் பிரமாத் விப்ரலிப்த கரணபதவ். This is to be illusion, to make mistakes, to be illusioned, the cheating propensities, and to have imperfect senses are the ingrained defects of conditioned souls.
கட்டுண்ட ஆத்மாவுடைய குறைபாடுகள் அப்படின்னு சொல்லப்படுது. பக்குவமற்ற குணங்கள், மாயின் வசப்படுதல், தவறிழைத்தல், ஏமாற்றும் குணம்.
And we just take cheating for granted.
நாம வந்து ஏமாற்றுதல் அப்படிங்கறத சகஜமா எடுத்துக்கிறோம்.
That we just expect politicians to cheat us. Advertising is all based on cheating.
மொத்த விளம்பரமே வந்து ஏமாற்றுதல
promoting that such and such a product has got such and such qualities, which we know it doesn't have those qualities, but they advertise it like that and we buy it because we want to be cheated. People actually prefer cheating to truth. Because the truth is that we are very tiny living beings. And we're supposed to surrender to Krishna. But we would like to cheat ourselves into thinking, Ishvaroham aham bhogi. I'm in control of everything around here. I'm the enjoyer of everything. So we all cooperate in cheating each other. So who's Satan? We're all Satan. Who wants the truth? Very few. Of course, we get upset if we're cheated. There's a certain level of cheating which we can tolerate. But if we're too much cheated, then we get upset. But any cheating is wrong. But we're attached to that. And we even invent different philosophies by which we think we can be right. Yeah, some of the things. Well, I'm a Christian, I'm right. Or I'm a Muslim, I'm right. I'm an atheist, I'm right. The United Nations Charter of Human Rights. United Nations Charter of Human Rights. Charter means like a declaration. Not American, United Nations. We hold it as self-evident that all human beings have an equal right to clothing, education, food, and all these kind of things. But that is not the Vedic outlook. Nor does it make any sense. Why should everyone be educated? If someone's going to be, well, everyone should be educated, yes. But it's not that everyone requires to have this formal education. Someone who's going to grow vegetables in the field, he can be shown by his father how to do that. He doesn't have to spend 10 or 15 years going to school to do that. These people are driving auto rickshaws. What is the need for them to spend 10, 15 years going to school when at the end of it they're going to drive an auto rickshaw?
போறாங்க அவங்க வந்து கடைசியில ஆட்டோ ரிக்ஷா ஓட்ட போறாங்க அப்படிங்கிற பட்சத்துல அவங்க எதுக்கு 10-15 வருஷம் பள்ளிக்கூடத்துல படிக்கணும்
You may say, well, if they go to school, they'll have a better opportunity. Well, for all the better opportunity, a lot of people end up driving auto rickshaws. So the Vedic understanding is to train boys who actually have good intelligence in intellectual matters.
வேத வழிமுறை எப்படின்னா யார் எந்த சிறுவர்கள் எல்லாம் ரொம்ப புத்திசாலிகளா இருக்காங்களோ அவங்கள வந்து அந்த மாதிரி அந்த புத்திசாலித்தனமான செயல்கள் எல்லாம் அவங்களுக்கு பயிற்சி கொடுக்கணும்
and those who are not inclined in that way to train them in another way
அந்த இடத்துல யாருக்கு வந்து ஆர்வம் இருக்காங்களோ அவங்கள வந்து எதுல ஆர்வம் இருக்காங்களோ அதுல அவங்களுக்கு பயிற்சி கொடுக்கணும்
I remember myself at school some of the boys they just making trouble in the class all the time because they hated being there
எனக்கு ஞாபகம் இருக்கு நான் பள்ளிக்கூடத்தை படிக்கும் போது ஒரு சில மாணவர்கள் அவங்க வந்து எப்ப பார்த்தாலும் ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டே இருப்பான் ஏன்னா அவங்க வந்து அங்க படிக்கிறத அவங்க வந்து வெறுத்தாங்க
As soon as legally possible, they left school and then they become something like a motorcycle mechanic and they were quite happy.
எவ்வளவு சீக்கிரம் நம்ம வந்து சட்ட ரீதியா பள்ளிக்கூடத்தை விட்டு வெளியில வர முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அவங்க பள்ளிக்கூடத்தை விட்டு வெளியில வந்துட்டு ஒரு மோட்டார் மெக்கானிக்கா இருந்து அதுல அவங்க வாழ்க்கையை சந்தோஷமா வாழ்றான்
So, in India now they want to stop child labor. Although you see young boys, 8-9 years old, working in a motor mechanic shop. So they're learning a career from a young age. But they say, no, they have to go to school. So they go to school and at the age 15 or something they come out and they become a motor mechanic anyway.
அப்படியே அவன் பள்ளிக்கூடத்துக்கு போறான் அவன் வந்து ஒரு 10 வருஷம் படிக்கிறான் ஒரு 15 வயசுல அவன் என்ன வெளியில வந்துறான் வெளியில வந்து அவன் என்ன ஆகிறான் மோட்டர் மெக்கானிக் அதான்
So many of the things which modern society promotes actually Srila Prabhupada on the basis of Vedic knowledge was opposed to that
நவீன சமுதாயத்துல மக்கள் எடுத்துரைக்கக்கூடிய பல விஷயங்களுக்கு ஸ்ரீல பிரபுபாதர் வேத அறிவை அடிப்படையா வச்சு எதிர்த்தார்
But even many of our devotees they didn't hear Prabhupada's message it seems
இருந்தாலும் நம்மளுடைய பக்தர்களே பார்த்தோம் அப்படினா நிறைய பேர் பிரபுபாதுடைய செய்திகளை ஒழுங்கா கேட்ட மாதிரி தெரியல
they think well we have to send our children to school so they'll have a better opportunity
அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படினா நம்ம பிள்ளைகளை வந்து பள்ளிக்கூடத்துல அனுப்பணும் அது மூலமா அவங்களுக்கு வந்து நல்ல பெரிய வாய்ப்பு கிடைக்கும்
அப்படினு so they can get a job
அது மூலமா அவங்களுக்கு ஒரு வேலை கிடைக்கும்
but previously there was people didn't have jobs
முன்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா மக்களுக்கு வேலை அப்படினா எதுவும் கிடையாது
job means that you try and get some employment
இன்னைக்கு வேலை அப்படினா என்னன்னா யாராவது ஒருத்தர் கிட்ட இருந்து அவர் ஒரு யாராவது ஒருத்தர் கீழ இருந்து வேலை செய்யறதா வேலை நினைக்கிறது
but that's not fixed
ஆனா அதுல எந்த நிரந்தரம் அது நிரந்தரமே கிடையாது
the company might go bankrupt
நீங்க வேலை செய்யக்கூடிய கம்பெனி வந்து திவால் ஆயிடலாம்
or they might just throw you out
இல்ல அவங்களை வெளியே தள்ளிடலாம்
or you might jump from one company to another
இல்ல நீங்க ஒரு கம்பெனில இருந்து இன்னொரு கம்பெனிக்கு போலாம்
it's just you're working and you're getting some money that's all
நீங்க அங்க வெறும் வேலை செய்றீங்க கொஞ்சம் பணம் கிடைக்குது அவ்வளவுதான்
But previously people they wouldn't have a job as such but they would be fixed in some kind of activity for life
முன்னாடி எல்லாம் மக்களுக்கு இந்த மாதிரி ஒரு வேலை அப்படின்னு எதுவும் கிடையாது அவங்க வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு வகையான செயல்ல அவங்க நிலையா இருப்பாங்க
either as maybe as a teacher or a potter or a cloth merchant or whatever
ஒரு ஆசிரியரா இருக்கலாம் இல்ல ஒரு பானை செய்யறவரா இருக்கலாம் இல்ல ஒரு துணி நெய்யறவரா இருக்கலாம் ஏதாவது விதத்துல அவங்க தங்களுடைய தொழில நிரந்தரமா இருப்பாங்க
but our devotees think that even our devotees because they have this in many cases this belief system is given to us so strongly you have to live like this there is no other way of living
நம்ம மக்களோட நம்பிக்கை எப்படி எப்படி துருகப்பட்டிருக்கோம்னா நீ இப்படி தான் வாழ்றாங்க இதை விட்டு வேற விதமா வாழ முடியாது அப்படிங்கிற மாதிரி நம்ம மக்கள் வந்து நம்பிக்கையில இருக்காங்க அதே நம்பிக்கையுள்ள சமுதாயத்துல நம்மளுடைய பக்தரும் இருக்கிறனால அவங்களும் எல்லாம் நம்ம கல்வியை கொடுக்கணும் அப்படிங்கிற எல்லாம்
முழுகி இருக்காங்க We have to send our children to good school.
நம்ம நம்மளுடைய பசங்களை வந்து நல்ல பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பணும்.
Where they can, then they can get a good education.
அப்பா அவங்களுக்கு வந்து நல்ல கல்வி கிடைக்கும்.
Then they can get a good job.
அப்பா அவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும்.
But these ideas are all coming from the whole idea that society must be organized the way that it is now.
அந்த கருத்து எல்லாம் எப்படி வருது அப்படினா, இன்னைக்கு சமூகம் எப்படி இருக்குதோ இதே மாதிரி சமூகத்தை நாம வழி வைக்கணும் அப்படிங்கற எண்ணம் இருக்கறதால.
It is a soul killing, cheating civilization.
இன்னைக்கு இருக்கக்கூடிய நாகரிகமானது ஆத்மாவை கொல்லக்கூடிய ஏமாற்றக்கூடிய ஒரு நாகரிகம்.
In which success is based on how much money you can earn.
இந்த சமூகத்துல வெற்றி அப்படிங்கறது எவ்வளவு பணம் நீ சம்பாதிக்கிற அப்படிங்கறத அடிப்படையா வச்சு சொல்றாங்க.
And how much sense gratification you can have.
எந்த அளவு உனது குலநிலம் அடைய முடியும் அப்படிங்கறத வச்சு சொல்றாங்க.
That the goal of life is spiritual realization, to get free from birth and death. That is definitely not taught in the schools and colleges.
வாழ்க்கையினுடைய குறிக்கோளானது ஆன்மீக உணர்வை பெறுவது, பிறப்பு இறப்பிலிருந்து வெளியே வர்றது அப்படிங்கறது பள்ளிக்கூடத்துல நிச்சயமா அதை பத்தி சொல்லி தரதே கிடையாது.
So actually the whole world view of modern civilization is simply cheating.
உண்மையிலே இந்த நவீன நாகரிகத்தினுடைய மொத்த பார்வை பாத்தீங்க அப்படினா ஏமாற்றக்கூடியதா இருக்கு.
Human life is meant for God realization.
மனித வாழ்க்கையானது கடவுளை உணர்வதற்காக இருக்கு.
But this is killed starting from the kindergartens.
ஆனா இந்த உணர்வானது ஒரு கிண்டர்கார்டன்ல இருந்து கொல பண்ணிறாங்க. அந்த உணர்வு சின்ன பாலப்படியில இருந்து கொண்டுறாங்க.
People have no idea that natee vidu swartha gating hi vishnu. People do not know that the goal of life is vishnu.
வாழ்க்கையுடைய குறிக்கோள் விஷ்ணு அப்படிங்கறத மக்கள் அறியாமல இருக்கிறார்கள்.
Atato brahma jignyasa, having attained this human form of life, we should inquire into the actual actual reality, what is spiritual reality.
Atato brahma jignyasa, நாம இந்த மனித உடலை எடுத்துக்கக்கூடிய காரணத்தால நாம உண்மை என்ன அப்படிங்கறத பற்றி உண்மையாக ஆராய்ச்சி செய்ய வேண்டும்.
But instead we believe that this cheating society, this is very good.
ஆனா இந்த ஏமாற்றக்கூடிய சமூகம்தான் நல்லா இருக்கு அப்படி நாம நம்பிட்டு இருக்கோம்.
Cheating either directly or indirectly, openly or subtly,
நேரடியாவோ மறைமுகமாவோ வெளியே தெரிய மாதிரியோ இல்ல சூக்ஷ்மமாவோ மக்கள் ஏதோ ஒரு விதத்துல ஏமாற்றக்கூடிய சமுதாயத்தை வாழ்றோம்.
Just open cheating is just like advertising Pepsi Cola. It's got no value whatsoever, but it's promoted as if it has some value. So
வெளிப்படையா ஏமாற்றாங்க. அதுக்கு ஒரு உதாரணம் பார்த்தோம் அப்படின்னா பெப்சி கோலா. பெப்சி கோலால எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லங்கிறது தெரியும். ஆனா அதை வந்து பிரயோஜனம் இருக்கிற மாதிரி விளம்பரப்படுத்துறாங்க, அது மாதிரி மக்களும் வாங்குறாங்க. இப்படி அப்பட்டமா ஏமாற்றாங்க.
More subtle is like this. They state in the science textbooks that this is science, that there was a big bang and then everything came as but people, they presume, oh, it's science, the scientists have discovered it.
சூக்ஷ்ம ஏமாற்றறது அப்படினு பாத்தீங்கன்னா இந்த விஞ்ஞானிகள் பாடப்புத்தகத்தை போடுறது, பதல வந்து ஒரு பெரிய வெடிப்பு நடந்தது, அதுல இருந்து உலகம் தோன்றது அப்படிங்கிறது. அதை பார்க்கும் இது விஞ்ஞான புத்தகத்துல இருக்கு, இது விஞ்ஞானிகளுடைய உண்மையா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்புறாங்க. சோ இது வந்து சூக்ஷ்ம ஏமாற்றறது.
So the scientists have developed computers and it's, for instance, and it's quite impressive.
விஞ்ஞானிகள் வந்து
it gives them no eligibility whatsoever to say how this universe is existing.
அவங்க கம்ப்யூட்டர் கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படிங்கறதுனால இந்த உலகம் எப்படி இருக்கு அப்படிங்கறத சொல்றதுக்கு அவங்களுக்கு தகுதி இருக்கு அப்படின்னு அர்த்தம் கிடையாது.
I mean if they could show in what terms of what they call scientifically, that would be one thing, but they only have theories.
அவங்க எத விஞ்ஞானம் சொல்றாங்களோ அந்த விதத்துல அவங்க நமக்கு இது நிரூபிச்சாங்க அப்படினா அது பார்க்கலாம். ஆனா இவங்க வந்து வெறும் கொள்கை தான் வச்சிருக்காங்க, வெறும் வார்த்தையில தான் வச்சிருக்காங்க.
So we're just inured to cheating. That means we know it's bad, but we're used to it and we don't care anymore.
நாம ஏமாற்றது வந்து நமக்கு
Christians, they convert, they say, Hinduism, it's all useless. We'll give you some money and... They show pictures of Jesus standing with his leg, one leg folded over another, holding a flute. The whole essence of Christianity is this imagined idea that Jesus died on the cross to relieve us of all our sins. So the most popular picture in Christianity is of Jesus hanging on a cross. But in India, people are used to God's being happy and not being dominant, not being killed. So they show like that, Jesus with a flute and imitating Krishna. So it's just some kind of cheating techniques. But people don't care, they get converted. They don't care to think very deeply about what's going on here. So, as devotees, if we're going to be devotees, we should see with the eye of Shastra. Not with blind faith. Seeing with the eye of Shastra means to understand, first of all, to understand the message of Bhagavad Gita. It is not Krishna, he tells us that people have blind faith, but we should come above this. To attain Krishna, we have to understand properly Krishna, not just have some blind faith. Janma karma chame divyam evang yo veti tatvataha tyakva dehang punar janma naiti maam eti sojana. We can attain Krishna if we understand in truth that Krishna's appearance and activities are transcendental. It is not just a question of belief, but it's a question of properly understanding. So for that we have to hear, we have to understand that we as conditioned souls, we get different bodies according to our previous karmic reactions. But that Krishna comes into this world of his own volition. His form is not a material form. So all these points we have to understand very carefully. Okay, I'll finish then. Please try to understand. As Srila Prabhupada always tried to make us understand. If we present, sometimes it's considered that, well, if we just present Krishna consciousness in a kind of sentimental way, without any deep philosophical understanding, then many more people may come. Which is possibly correct. But we can't expect that that even if many people come, unless they go deeply into this subject matter, unless they make a deep commitment to surrender to Krishna, they won't actually get the benefit of Krishna consciousness. Some benefit will be there, of course. But the point of tyaktva dehang punarjanma naiti mam eti sojana, of going back home, back to Godhead, to Krishna, not returning here, that will not happen. If we maintain attachments to cheating philosophies which are to facilitate our sense gratification, we cannot understand Krishna. So let us hear the message of Bhagavad Gita as it is, as Srila Prabhupada, the representative of Krishna, has presented it to us. And not be attached to a non-devotional, materialistic, cheating ideas based on blind faith. Hare Krishna. Yeah, any question, please?
சில கிரகஸ்தர்கள் அவங்க வந்து எப்படி நம்மளுடைய கிரகஸ்தர்களுடைய குழந்தைகள் எல்லாரும் குருகுலத்தில் சேருமா, எல்லாருக்கும் குருகுல கல்வி அவசியமா, இல்லை அவங்களுடைய தகுதியை எப்படி நம்ம பார்க்கறது? சில கிரகஸ்தர்கள் சொல்லலாம், இந்த மாதிரி இருந்து நமக்கு எந்த மாடலும் இல்லை, நம்ம எப்படி அனுப்புறது அப்படின்னு கேட்கறாங்க.
So there are two questions, that how can we identify if a boy is suitable for study or not? Well, we hear that shortly after the birth of Chaitanya Mahaprabhu, he was placed with there were different things placed. A book, some gold, some different items. He chose the book, which indicated that he was a Brahminical disposition. After Arjuna had claimed Draupadi at the Swayamvar, they had to come back the next day for the official wedding. The Pandavas had to come back.
Arjuna Draupadi Swayamvarasla vetri konda piragu adukapra adutha naal avanga vandu aranmanaikku kalyanathukaga varavendirundathu Pandavar ellarum.
So the Pandavas were dressed as Brahmanas. But there was some doubt as to whether they were actually Brahmanas or maybe Kshatriyas. Because they walked and talked and wielded weapons like kshatriyas. They had strongly developed bodies like kshatriyas. So Maharaj Drupad, at the entrance to the palace, he set up two tables. One with things that Brahmins might like ladles for sacrifice, deer skins. And on the other side, armor and weapons and things that kshatriyas would like. So when the kshatriyas came in, they immediately said, "Oh, hey, look at these pretty good swords," and they're immediately attracted to that. So you can see, it may not, in younger boys that may take some expertise to understand that. At our pilot Gurukul, near one of our pilot Gurukuls near Hyderabad, there's one boy there, age 14, his name is Vanshi Krishna. He's a nice, well-behaved boy. But not much interest in studies and not very good in studies. So he's learned, we took him out of studies. So he's learned how to make products from cow urine. And he does other things like going on the motorbike to the village to get supplies. So he's being trained as an adult. He doesn't have to, why push him into studies when he can do well in other things. And even if you say that, well, he may not stay there forever, by learning to make these cow products, he could be gainfully employed for the rest of his life. Now, the other objection is that, well, people say, well, there's no example of such a Gurukul, so we have to send our kids to the Karmi schools. Well, if there never will be an example if everyone says there's no example. You can do something about it. Make a school. Get together with other grihasthas and make a school. Gurukul. If you're serious about saving your child from what Srila Prabhupada called the slaughterhouse, namely these schools. If you do send your child to the slaughterhouse, I mean, it's figurative to call it modern school slaughterhouse because they destroy the spiritual propensities.
நவீன பள்ளிக்கூடங்கள் வந்து கசாப்பு கலம்னு சொல்லப்படுது. அது ஏன் அப்படி சொல்லப்படுது அப்படின்னா, அங்க வந்து ஆன்மீக தன்மைகள், குழந்தைகள் இருக்கக்கூடிய ஆன்மீக தன்மைகளை அறவே ஒழித்து விடுது.
So if you do feel constrained to send them there, you better give your children a very strong spiritual focus at home to counteract that as far as possible. You tell this, fair enough. I'm getting my throat.
அப்படியே நீங்க வந்து உங்களுடைய குழந்தைகளை வெளியிருக்கக்கூடிய கல்வி பள்ளிக்கூடத்துக்கு தான் அனுப்பணும் அப்படின்னு நீங்க முடிவு பண்ணிருந்தீங்கன்னா, அப்படி அந்த குழந்தைங்க போயிட்டு வந்து வீட்டுல அந்த குழந்தைங்களுக்கு நீங்க நல்ல ஆன்மீக ரீதியா நல்ல அழுத்தமான விஷயங்களை சொல்லி கொடுத்து, அது மூலமா அந்த குழந்தைங்க வெளியில பள்ளிக்கூடத்துல இருந்து அந்த பாதிப்புல இருந்து அவங்க வெளியில வெளியில வரது உதவும்.
Okay, one more question. We're finished.
இன்னும் ஒரு கேள்வி எடுக்கலாம்.
Well, sorry. I saw here.
Maharaj, scientists say that the human race coming to being 5,000 years ago, but Shastras...
Which scientists? I don't think they say that. Christians say 6,000 years ago.
But Shastras declared 5,000 years ago Krishna born. How does this match?
No, but scientists don't say humans came into being 5,000 years ago. So the question doesn't have any validity. Okay, well, what's your question? Scientists don't... At school they taught you that human beings came into being 5,000 years ago? I don't think so.
Maybe civilized humans.
Maybe they say like that, civilization began 5,000 years ago. But that's something different altogether. Okay, ask it.
நீங்க நேத்து சொன்னீங்க சிவபெருமான் விஷ்ணுடைய தூய பக்தர் அப்படின்னு. நம்ம பாக்குறோம் அதே மாதிரிதான் அவர் தூய பக்தர் அப்படின்னு நம்ம பாக்குறோம். நாரதர், ராமானுஜர், மத்வாச்சாரியர், பிரபுபாதி இவங்களால தூய பக்தர்கள். இவங்க கிருஷ்ணரை பற்றி மற்றவர்களுக்கு பிரச்சாரம் பண்ணாங்க. அப்படி இருக்கிறப்ப சிவபெருமான் ஏன் நாயன்மார்கள் போன்றவர்களுக்கு பிரச்சாரம் பண்ணல அப்படின்னு கேக்குறேன்.
I'll just answer this briefly. The question is that if Shiva is a pure devotee, why doesn't he instruct those who worship him as supreme that he's not supreme, that they should worship Krishna? Well, he is the head of one of the four Vaishnava Sampradayas, the Rudra Sampradaya.
அவர் அது மாதிரி பிரச்சாரம் பண்றார். அவர் ஒரு வைஷ்ணவ சம்பிரதாயத்துக்கு தலைவராக இருக்கிறார், ருத்ர சம்பிரதாயத்திற்கு.
But he is also in charge of the mode of ignorance.
அதே சமயத்துல அவர்
தமகுண
தமகுணத்திற்கும் அதிபதியாக இருக்கிறார்.
So he oversees people who have a tamasic outlook.
யார் வந்து தாமசிகமான எண்ணம் கொண்டிருக்கிறாங்களோ அவங்களை அவர் மேற்பார்வையிடுறார்.
And although they are very difficult to purify, he gives them shelter. So that they can make some progress. So, like I said, I'll just answer briefly because it's quite late now. Hare Krishna. Srila Prabhupada ki jai. Srimad Bhagavad Gita as it is ki jai. Hare Krishna.